எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்கள் எழுதிய கிருஷ்ணா சிங் அல்லது துப்பறியும் சீடன். ஆரணி குப்புசாமி முதலியார் எழுதிய கிருஷ்ணா சிங் அல்லது துப்பறியும் சீடன் நாவலிலிருந்து சில பகுதிகள். முதல் அத்தியாயம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இந்த கதையானது ஆனந்த சிங் தன் தந்தையாகிய பிரக்யாதி பெற்ற துப்பறியும் கிருஷ்ணா சிங்கிடம் துப்பறியும் தொழிலை கற்றுக்கொண்டு முதன் முதல் பிரவேசித்த குற்றத்தை பற்றியதாகும். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜம் பிள்ளை தன் அறையில் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு போலீஸ் சேவகன் வந்து, ஐயா, யாரோ ஒரு பெரிய மனிதர் தங்களை காண வேண்டும் என்று வந்து காத்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு பெயர் எழுதிய சீட்டை அவரிடம் அளித்தான். இன்ஸ்பெக்டர் அதை கண்டதும், ஓ, உலகநாதம் பிள்ளை, அவருக்கு நம்மிடம் என்ன வேலை இருக்கிறது, அவரை உள்ளே அழைத்து வா என்றார். சற்று நேரத்திற்குள் மெலிந்த ஒரு மனிதன் அறைக்குள் வந்ததும், தாங்கள் தானே துப்பறியும் இலாக்காவிற்கு தலைமை வகித்திருக்கும் ராஜம் பிள்ளை, எனக்கு உம்முடைய உதவி வேண்டும், நான் செல்வந்தன், தாராளமாக தங்களுக்கு நல்ல பரிசளிப்பேன் என்றான். இன்ஸ்பெக்டர் அந்த ஆளை நோக்கி, உம்மை பற்றி எனக்கு பூரணமாய் தெரியாததால் தாங்கள் ஒன்றும் விவரம் கூற வேண்டாம் என்று கையால் சமிஞ்சை செய்தார். உலகநாதம் பிள்ளை, நான் தங்களுக்கு கூறப்போவது அந்தரங்கமான சமாச்சாரம் என்றார் இன்ஸ்பெக்டர். ஆம் ஆம், என்னுடைய உத்தியோக முறைமையான தொழிலில் சம்பந்தப்பட்ட வரையில் என்றார் உலகநாதம் பிள்ளை. ஆமாம், நாம் கேட்பதும் அவ்வளவே என்று கூறிவிட்டு அறையில் இரண்டு தரம் உலவிவிட்டு, நான் யாரென்று நீ தெரிந்து கொண்டாயோ என்று கேட்டார். ஆம், மேட்டு வீதியில் வசிக்கும் பிரபலமான வங்கிக்காரர் தாங்கள் என்றார் உலகநாதர். ஆமாம், நானும் என் மனைவி, என் ஏக புத்திரியுமே, என் குடும்பம். அந்தோ என் புத்திரி போய்விட்டாள், என் ஏக புத்திரியாகிய மனோன்மணி எங்கோ போய்விட்டாள். ஐயோ கடவுளே, என் மகளை மட்டும் கண்டுபிடித்து என்னிடம் கொண்டு வந்து விட்டுவிடு, பிறகு உனக்கு வேண்டிய பரிசை நீயே இவ்வளவென்று கூறிவிடு, நான் அதற்கு எள்ளளவு ஆட்சேபனையும் கூற மாட்டேன். இன்ஸ்பெக்டர் ராஜாராம் இத்தகைய வியாபூலமான விஷயங்களில் எத்தனையோ கண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் இந்த சங்கதியை கேட்டதும் அவர் மிக்க பரிதாபம் அடைந்து மிக்க சாந்தத்தோடும் அன்போடும் பின்கண்டபடி கேட்டார், தங்கள் புத்திரி எங்கே போய்விட்டாள் என்கிறீர்களே, அவள் இன்னிடத்திற்கு செல்கிறேன் என்று சற்றும் உழவு வைத்து விட்டு செல்லவில்லையோ என்று வினவினார் உலகநாதம் பிள்ளை. இல்லை, ஒரு சங்கதியும் இல்லை, என்று பிற்பகல் ஆரம்பத்திலேயே எங்கோ சென்றாள், இன்னும் திரும்பி வரவே இல்லை. அவள் தன் சிநேகர் யாரிடமாவது சென்றிருப்பாள் என்று நாங்கள் நினைத்து கொண்டு மூடத்தனமாய் மாலை போசன வரையில் வருவாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதன் பிறகு அவள் வழக்கமாய் எங்கெங்கு செல்வதோ அங்கெல்லாம் தேடி பார்த்தோம், ஒருவரேனும் அவரை கண்டதாய் கூறவில்லை. இன்ஸ்பெக்டர், அவள் வீட்டை விட்டு செல்வதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறது என்று தங்களுக்கு தெரியுமோ உலகநாதம் பிள்ளை? இல்லை, ஒரு காரணமும் இல்லை. நாங்கள் ஒருவரை ஒருவர் பிராணனை போல நேசித்திருப்பவர்கள். இன்ஸ்பெக்டர், இருக்கட்டும், இன்னொரு கேள்வி, அதற்காக தாங்கள் கோபிக்கலாகாது. அப்பெண் யார் மேலாவது காதல் கொண்டிருக்குமோ, ஏதேனும் காதல் சம்பந்தமான விவகாரம் இருக்குமோ? உலகநாதம் பிள்ளை, நீ கேட்டது எனக்கு தெரிகிறது. அதாவது அவள் யார் மேலாவது காதல் கொண்டிருந்து அதற்கு நாங்கள் அவளை கண்டித்தோமா, அல்லது அவன் மேல் காதல் கொள்ளலாகாதென்று கட்டளையிட்டோமா என்று கேட்கிறீர்கள். அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை. அவள் பிரியப்பட்ட ஒரு வாலிபனுக்கே அவளை மனம் செய்து கொடுப்பதாய் வாக்களித்திருக்கிறோம். நாங்கள் அவனை பாலியத்திலிருந்தே எங்கள் புத்திரன் போல் நேசித்து வருகிறோம். அவன் ஏழையே எனினும் நல்ல யோக்கியன், விருத்திக்கு வரக்கூடியவன். என் புத்திரியும் அவனும் பரஸ்பரம் பூர்ண அன்புடையவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்குள் எப்போதும் எள்ளளவு மனஸ்தாபம் கூட நேர்ந்தது கிடையாது. இன்ஸ்பெக்டர், அப்படியாயின் அவள் வீட்டை விட்டு சென்ற விஷயமாய் கொஞ்சம் உழவு கூட உங்களுக்கு புலப்படவில்லையா? ஒன்றுமே கிடையாது. அச்சமயம் உலகநாதர் திடீரென்று திடுக்கிட்டதை இன்ஸ்பெக்டர் கவனிக்காமலே, ஏதேனும் கெழுதியாவது ஆபத்தாவது நேர்ந்திருக்கலாம் என்று கருதுகிறீரா என்றார் உலகநாதர். கெழுதியா, ஆபத்தா, நீர் கூறுவது எனக்கு விளங்கு. இன்ஸ்பெக்டர், நான் கேட்டதாவது யாராவது அவளை பலாத்காரமாய் களவாடி கொண்டு போயிருப்பார்களா, யாருக்காவது அப்படி செய்ய ஏதேனும் காரணம் இருக்குமா என்று கேட்கிறேன். உலகநாதர், எனக்கு புலப்படவில்லை, புலப்படவில்லை. யாருக்குத்தான் அப்படி செய்ய என்ன காரணம் இருக்கும், என்னத்திற்காக அப்படி செய்ய வேண்டும்? இன்ஸ்பெக்டர், உமக்கு யாரேனும் விரோதிகளோ? நான் அறிந்த மட்டில் ஒருவரும் இல்லை. தங்கள் புத்திரிக்கும் யாரும் விரோதி இல்லையே. அதாவது யாராவது தன்னை மனம் புரியும்படி கேட்டு அவள் மறுத்துவிட்டது உண்டோ? இல்லவே இல்லை என்று நான் உண்மையாக கூறுவேன். இன்ஸ்பெக்டர், அவளுக்கு சொந்தமாய் பிரத்யேக ஆஸ்தி ஏதேனும் உண்டோ? யாராவது பந்துவால் அவள் பெயருக்கென்று எழுதி வைக்கப்பட்டது? இதை கேட்டதும் உலகநாதர் மறுபடி திருக்கிட்டார். அவர் முகம் வெளித்து விட்டது. இல்லை, அவளுக்கு சொந்தத்தில் ஒரு ஆஸ்தியும் இல்லை. ஆனால் அவள் என் ஏக புத்திரியானதால் என் ஆஸ்தி முழுமையும் எனக்கு பின் அவளுக்கே சொந்தமாகும். ஆயினும் அவள் இல்லாவிட்டால் அந்த ஆஸ்தி எனக்கென்ன பிரயோசனம்? ஓ மனோன்மணி, ஓ மனோன்மணி, நீ எப்படித்தான் மனம் துணிந்து இவ்வாறு செய்தாயோ என்று மிக்க துயரத்தோடு கூறினார். இன்ஸ்பெக்டருக்கு இன்னது கூறுவதென்று புலப்படவில்லை. அவள் சிறுபிள்ளை விளையாட்டுத்தனமாய் இப்படி செய்திருப்பாள் என்றே அவர் மனதில் பட்டது. அதை வாய்விட்டே கூறிவிட்டார். உலகநாதர், இல்லை இல்லை, அவள் அப்படிப்பட்டவள் அல்ல. நீர் அவளை அறிந்திருந்தால் ஒருபோதும் இப்படி கூறியிருக்க மாட்டீர். அப்படி இல்லை, இதில் ஏதோ மிகவும் ஆழ்ந்த மர்மம் இருக்கிறது. அவள் அப்படிப்பட்ட முட்டாள் அல்ல, அவள் நல்ல அறிவுள்ளவள். ஆயினும் நீர் அவளை கண்டுபிடித்து தருவீர் அல்லவா? இன்ஸ்பெக்டர் சற்று நேரம் சிந்தித்து, நீர் வெகுமதி அளிப்பீர் அல்லவா? $1,000, சுமார் 3,000 ரூபாய் கொடுப்பீர் அல்லவா என்றார். உலகநாதர், 1,000 5,000 10,000 வேண்டுமாயும் சரி, என் புத்திரி மட்டும் மறுபடி வீட்டிற்குள் வந்து சேர வேண்டும். இன்ஸ்பெக்டர், அவளுடைய புகைப்படம் இருக்கிறதா? உலகநாதர், இதோ அதை கேட்பீரென்று கருதி கையில் கொண்டே வந்து இருக்கிறேன். இன்ஸ்பெக்டர், சரி, மிக்க நலம். இதிலிருந்து அநேகம் பிரதிகளை எடுத்து இப்பெண்ணை கண்டுபிடித்து கொடுப்போருக்கு இவ்வளவு பரிசளிப்பேன் என்று நாடெங்கும் பிரசுரம் செய்ய வேண்டும். இம்மொழிகளை கேட்டதும் உலகநாதர் பீதி அடைந்தவர் போல், வேண்டாம் வேண்டாம், அப்படி செய்தால் பத்திரிகைகளெல்லாம் அவள் பெயரே இருக்கும். அவளை பற்றியே யாவரும் பேசுவார்கள். ஆகையால் அவள் பெயர் வெளிவராமல் இவ்விஷயம் ரகசியமாகவே நடத்தப்பட வேண்டும் என்றார். இன்ஸ்பெக்டர், தாங்கள் கூறுவது நல்லதே, ஆனால் நான் என்ன செய்யக்கூடும்? தங்கள் கன்னியை ரகசியமாய் என் ஆட்கள் தேட வேண்டும் என்பது தங்கள் கருத்து. நானும் அப்படி செய்ய முடியாது. சட்டம் எப்படி வழிகாட்டுகிறதோ அப்படியே நான் நடக்க வேண்டும். உலகநாதர் துயரத்தோடு, அந்தோ அப்படியானால் நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரோ என்றார். இன்ஸ்பெக்டர் திடீரென்று என்னமோ நினைத்து கொண்டு, அடடா, இது முன்னமே என் நினைப்புக்கு வரவில்லை. இதனால் உதவி செய்ய என்னால் முடியாது. ஆனால் உமக்கு உதவி செய்யத்தக்க ஆளிடம் உண்மை அனுப்புகிறேன். உம்முடைய புத்திரியை கண்டுபிடிக்க வேண்டுமானால் துப்பரியும் கிருஷ்ணா சிங் ஒருவரே இதற்கு தகுதியானவர் என்றார். உலகநாதர், அவர் யார்? இன்ஸ்பெக்டர், அதை கூறுவது கஷ்டம். ஒன்று கூறுகிறேன், என்னால் முடியாது. எப்படியும் நான் தோல்வி அடைவேன் என்று எனக்கு நிச்சயமாய் புலப்பட்டால் அத்தகைய விவகாரத்தில் அவரின் உதவியை நான் கோருவதுண்டு. அப்போது நான் ஜெயமடைவது நிச்சயம். உலகநாதர், அப்படியானால் அவரை வரவழைக்கிறீரா? இன்ஸ்பெக்டர், அவரை வரவழைப்பதா? ஏன், அதைவிட நமது அரசரை இங்கு அழைக்கலாம், வரவழைக்கலாம். நீர் அவரிடம் செல்ல வேண்டும். ஒரு சமயம் அவர் இதை கண்டுபிடிக்க ஒப்புக்கொள்ளாமல் விட்டுவிட்டாலும் விட்டு விடுவார். ஆனால் ஒப்புக்கொண்டாலோ கட்டாயம் உமது புத்தியை கண்டுபிடித்து விடுவார் என்பது நிச்சயம். இன்னொன்று, நீர் அவரை பூரணமாய் நம்ப வேண்டும். அவர் மரண தருவாயில் இருப்பது போல் தோன்றினாலும் அவர் மட்டும் ஒப்புக்கொண்டால் எப்படி ஆயினும் உமது புத்திரியை கண்டுபிடித்து விடுவார். நீர் அவரிடம் இதை ஒப்பித்து விட்டால் உமக்கு இதை பற்றி சற்றும் கவலையே வேண்டியது. உலகநாதர், உமக்கு மிக்க வந்தனம். நான் உடனே அவரிடம் செல்கிறேன் என்றார். நவீனபுரியில் உயர்குல பிரபுக்கள் வசிக்கும் பாகத்தில் ஒரு சிறு வீதியில் உள்ள ஒரு வீட்டில் கிருஷ்ணா சிங் வசித்துக் கொண்டிருக்கிறான். அது 4 மாளிகை, பழைய மாதிரி வீடு. அது இருப்பது 10th வீதி. அவன் 3rd-4th அடுக்கு மாளிகைகளை தனக்கு வைத்துக் கொண்டு மீதி இடத்தை தகுந்தவர்களுக்கு வாடகைக்கு விட்டிருந்தான். போலீஸ் இன்ஸ்பெக்டரும் உலகநாதரும் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் அதே சமயத்தில் கிருஷ்ணா சிங் தன் அறையில் நிம்மதியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வயது முதிர்ந்தவனாயும் தீட்சணியினான பார்வை உடையவன். அவன் பார்வை முழுவதும் மிக்க ஆவலோடும் அக்கறையோடும் அடுத்த அறையில் இருந்த ஒரு வாலிபனுடைய செய்கை மேல் இருந்தது. அவன் அடிக்கடி அந்த வாசற்படியின் அருகில் சென்று ஆவலுடன் அங்கு நடக்கும் விஷயத்தை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கும் அழகிய உருவத்தை காண எவனாயிருந்தாலும் பிய்யப்படுவான். அந்த அறையில் இருக்கும் வாலிபனுடைய தேக அமைப்பு மிக்க அபூர்வமானதே. அவனுடைய கட்டுவிடாத தேக அவயவங்கள் அளவு மீறி பறித்திருக்கவில்லை. ஆனால் ஒரு ராட்சதன் கூட அவனுடைய கையை சிக்கினால் இரும்பு இயந்திரத்தில் சிக்கிக்கொண்ட மாதிரியே. அவன் கிருஷ்ணாசிங்கின் புதல்வனாகிய ஆனந்த சிங்கே. கிருஷ்ணாசிங் தன் ஏகபுத்திரனாகிய ஆனந்த சிங்கின் ஏக வல்லமையை பற்றி மிக்க அக்கறையும் ஸ்ரத்தையும் எடுத்துக்கொண்டான். துப்பறிவதில் பிரக்யாதி அடைந்த கிருஷ்ணாசிங் தன் புத்தனுடைய மனதில் துப்பறியும் அறிவையும் தந்திர சாமர்த்தியங்களையும் பூர்ணமாய் நிரப்பியிருந்தான். தன் புத்திரனை அற்புதமான துப்பறிவனாய் பயிற்சி செய்து விட்டான். ஆனந்த சிங்கிற்கு இப்போது 24 வயதாகிறது. அவன் அந்த அறையில் ஒரு பக்கத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் மணற்பைமேல் குத்துச்சண்டைக்காக அணியும் கையுறைகள் அணியப்பட்ட முஷ்டிப்பிடித்த கரங்களால் குத்தி கொண்டிருக்கிறான். 10 நிமிடங்கள் கழித்து திடீரென்று அறையில் இருக்கும் டெலிபோன் மணி அடித்தது. கிருஷ்ணாசிங் உடனே சென்று தன்னை கூப்பிடுவர்களோடு பேசிவிட்டு திரும்பினான். ஆனந்த சிங் தந்தையே என்ன சங்கதி என்று வினவினான். தந்தை, நமது இன்ஸ்பெக்டர் ஒரு கேசி அனுப்புகிறார். முதலில் இதை உனக்கு முதல் கேஸாக கொடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் மிக சாதாரணமும் சுலபமான கேஸ். மிக்க செல்வந்தரான பாங்கிக்காரராகிய உலகநாதன் பிள்ளையின் புத்திரி காணாமல் போய்விட்டாளாம் என்றான். 10 நிமிடங்களுக்கு பின் ஒரு வண்டி வந்து வீதியில் நின்றது. கதவு தட்டப்பட்டது. கிருஷ்ணாசிங் உடனே எழுந்து தன் புத்திரனுக்கு மறையை மூடிவிட்டு தன் கதவை திறந்தான். உலகநாதன் பிள்ளை, நீதான் கிருஷ்ணாசிங் என்று நினைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அறைக்குள் வந்தார். கிருஷ்ணாசிங், ஆம், தாங்கள் உலகநாதன் பிள்ளை. உலகநாதன் பிள்ளை சற்று வியப்போடு, ஆ, நான் தான் என்று தெரியுமோ? நான் வந்த வேலை கூட தெரியுமோ என்றார். கிருஷ்ணாசிங், விவரமாய் தெரியாது, தாங்கள் தான் கூற வேண்டும். உலகநாதன் பிள்ளை நாட்டங்களிலும் சுற்றி பார்த்தார். கிருஷ்ணாசிங், நாம் தனியே தான் இருக்கிறோம். அக்கதவு மூடப்பட்டிருக்கிறது, அங்கு யாரும் இல்லை என்றான். உலகநாதன், இன்ஸ்பெக்டர் என்னை உம்மிடம் அனுப்பினார். தாங்கள் ஒரு கேஸிலும் தோல்வி அடைந்ததில்லை என்று கூறினார். நீர் எனக்கு உதவி செய்கிறீரா? கிருஷ்ணாசிங், அவர் கூறியது உண்மையே. ஏனெனில் என் மனதிற்கு ஜெயிப்போம் என்று நிச்சயமாக தோன்றாத கேஸை நான் எடுத்துக்கொள்வதில்லை. தாங்கள் இன்னும் தங்கள் விஷயத்தை கூறவில்லை. அதை கேட்ட பின்புதான் விடையளிப்பேன். ஆனால் பெரும்பாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றே நினைத்திடும். உலகநாதன் பிள்ளைக்கு ஒரு காரணம் விளங்காமலே இன்ஸ்பெக்டர் கூறியபடியே கிருஷ்ணாசிங் விஷயத்தில் பூரண நம்பிக்கை உண்டாகிவிட்டது. ஆகையால் இவன் முகம் கொடுத்து நம்பிக்கையோடு பேசாவிட்டாலும் எப்படியேனும் இவனையே நாம் அமர்த்தி கொள்ள வேண்டும் என்று தமக்குள் தீர்மானம் செய்து கொண்டு இன்ஸ்பெக்டரிடம் கூறியது போலவே நடந்த விவகாரத்தை கூறினார். கிருஷ்ணாசிங் இன்ஸ்பெக்டர் கேட்ட மாதிரி கேள்விகளையே கேட்டு முடிந்த பின் சுமார் 10 நிமிடங்கள் வரையில் சிந்தனையில் இருந்தான். இந்த கேஸில் பிரவேசித்தால் நல்ல பணம் கிடைக்கும் என்று தெரியும். ஆனால் அவனுக்கு பணம் அவசியமல்ல. உலகநாத பிள்ளையின் துயரத்திற்காக தனக்கு மிக்க இரக்கம் உண்டாயிற்று. ஆயினும் கேஸ் மிக்க தந்திர சாமர்த்தியங்களை காட்ட வேண்டிய கடினமான கேஸாயிருந்தால் ஒப்பிக்கொள்ளலாம். அப்படிக்கில்லை, மிகச் சுலபமானது. சாதாரணமாய் இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆசாமிகள் 50 பேருக்கு மேல் கிடைப்பார்கள். ஆகையால் இக்கேஸ் நமக்கு வேண்டாம் என்று மறுதளித்து விடுவதே சரி என தனக்குள் தீர்மானித்துக் கொண்டு உலகநாதன் பிள்ளையிடம் கூறிவிட எண்ணி தலை நிமிர்ந்து உட்கார்ந்தான். கதை நிகழும் காலம் 1920. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.